الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. الله من أريار هلين الله من أرلال الله من أمال مدين دالو ونانجي وريبت ويت الله من بيضة لرند سلاري ورهلي كيت بدر كاها مرندر كيرو الله تعالى நல்ல விஷயங்களையே எப்போதும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் சத்தியத்தை சொல்வதற்கும் சத்தியத்தை பரப்புவதற்கும் சத்தியத்தின்படி செயல்படுவதற்கும் அசத்தியத்தை விட்டும் பொய்யான தீமையான எல்லா விதமான சொல் செயல்கள் கொள்கைகளிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். சூரத்துல் மாயிதாவிலே சொல்லப்படுகிற முக்கியமான சம்பவங்களிலே ஒன்று, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு மகன்களை பற்றிய சம்பவம். 27வது வசனத்திலிருந்து ஒரு 4 வசனங்களிலே அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை சொல்கிறான். வத்லு அலைஹிம் நபா இப்னை ஆதம் பில் ஹக். நபியே, ஆதமுடைய இரண்டு ஆண் பிள்ளைகளின் சம்பவங்களை, என்ன நடந்ததோ அந்த உண்மையான அந்த நிகழ்ச்சியை நீங்கள் மக்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த நிகழ்ச்சியின் பின்னணி என்ன என்பதை பற்றி அல்லாஹு தஆலா இங்கு சொல்லவில்லை, நிகழ்ச்சியை மட்டும் குறிப்பிடுகின்றான். நடந்த நிகழ்ச்சி என்ன, இருவரும் குர்பானி கொடுத்தார்கள், ஒரு பிராணியை அறுத்தார்கள், அல்லது முந்தைய காலத்திலே அறுவடை செய்த பொருட்கள் சில பொருட்களை கொண்டு வந்து வைப்பார்கள். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு அந்த வைக்கப்பட்ட பொருளை வந்து அழித்து தின்றுவிடும், அதாவது எரித்துவிடும். அப்படி எரித்துவிட்டால் அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று பொருள். புரியுதுங்களா? அப்ப அந்த ரெண்டு பேருடைய குர்பானியிலே ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்ப யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர் கூறினார், நான் உன்னை கொல்வேன் என்று சொன்னார். சரி, இந்த இடத்துல இதோடு நாம் கொஞ்சம் நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான பின்னணி காரணத்தை பார்க்கலாம். அதை முஃபஸ்ஸிர்கள் தப்சீருடைய நூல்களிலே எல்லா நூல்களிலும் ஒரே விதமாகத்தான் குறிப்பிடுகின்றார்கள். நிகழ்வு என்ன, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரசவத்திலும் இரண்டு குழந்தைகள் பிறப்பார்கள். ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும், இன்னொரு குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர அப்போது உலகில் வேறு மனித சஞ்சாரம் மனிதர்கள் யாரும் இல்லை. அப்ப சந்ததிகளை பெருக்க வேண்டிய ஒரு நிலை அப்போது இருந்தது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தான், அதுவும் இரட்டை குழந்தைகளை கொடுத்தான். ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும், இன்னொரு குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். அடுத்த ஆண்டு அதுபோன்று குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையில் ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக இன்னொரு குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். இப்போது திருமண உறவுகள் ஆரம்ப காலத்திலே ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் எப்படி இருந்ததென்றால், முந்தைய பிரசவத்தில் பிறந்த ஆண் பிள்ளையும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண் பிள்ளையும் என்று அவர்களுக்கு திருமண உறவு திருமண ஏற்பாடு இருந்தது. பிந்திய பிரசவத்தில் பிறந்த ஆண் பிள்ளையும் முந்தைய பிரசவத்தில் பிறந்த பெண் பிள்ளையும் என்று அவர்கள் திருமணம் முடிக்கப்பட்டார்கள். அதாவது அப்போது தன்னோடு ஒரே பிரசவத்தில் பிறந்த சகோதரியை மனம் முடிப்பது ஹராமாகவும், அடுத்த பிரசவத்தில் பிறக்கின்ற சகோதரியை மனம் முடிப்பது ஹலாலாகவும் ஆக்கப்பட்டிருந்தது. பிறகு மனிதர்கள் இந்த பூமியிலே விருத்தி அடைந்ததற்கு பிறகு முற்றிலுமாக ஹராமாக்கப்பட்டது சகோதரிகளை மனம் முடிப்பது. அதற்கு பிறகு சாச்சாவுடைய சாச்சியுடைய அதுபோன்று தாய் மாமா தாய் மாமியுடைய பிள்ளைகளை மனம் முடிப்பது அனுமதிக்கப்பட்டது.
ஹயர். இப்ப இந்த இடத்திலே இந்த இரண்டு குழந்தைகளுடைய பெயர்களையும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், ஹாபீல் காபீல் என்று. அப்ப ஹாபீலோடு பிறந்த பெண் குழந்தை கொஞ்சம் அழகில்லாமலும், அடுத்த பிரசவத்திலே பிறந்த காபீல் என்பவருடைய என்பவரோடு பிறந்த அந்த பெண் குழந்தை அழகாகவும் இருந்தது. அப்போதுள்ள அல்லாஹுவின் சட்டப்படி ஹாபீலுக்கு காபீலுடைய சகோதரியும் காபீலுக்கு ஹாபீலுடைய சகோதரியும் மனம் முடிப்பது சட்டம். ஆனால் அந்த காபீலானவன் தன்னோடு பிறந்த உடன் பிறந்த தனது சகோதரியையே, தன்னோடு ஒட்டி பிறந்த அந்த சகோதரியையே மனம் முடிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். அவளை தனது சகோதரனுக்கு மனம் முடித்து வைப்பதற்கு அவன் விரும்பவில்லை. சரி, இப்ப இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது அப்ப இருவரும் குர்பானி கொடுக்கலாம், யாரின் பக்கம் சத்தியம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கும். வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த பிரச்சனை இப்படியே நடந்து கொண்டிருக்க ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு விட்டார்கள். அப்போது அந்த இடத்திலே ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப குர்பானி கொடுக்கப்பட்ட போது யார் இஸ்லாமிய சட்டத்திற்கு, அப்போதுள்ள இஸ்லாமிய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தாரோ அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காபீலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உடனே காபீலானவன் கூறினான், உன்னை நான் கொன்று விடுவேன். அதற்கு ஹாபீல் பதில் கூறுகிறார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இரையச்சம் உள்ளவர்களிடமிருந்துதான் அல்லாஹு தஆலா குர்பானிகளை நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அவர் தவறான வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதற்காக அவருடைய கோபத்தை மேலும் தூண்டும் விதமாக ஹாபில் பேசவில்லை, மாறாக தனது அந்த சகோதரனை இரையச்சத்தின் பக்கம் தக்குவாவின் பக்கம் அழைக்கிறார். அல்லாஹுவை நீ பயந்து கொள், அல்லாஹ்வின் சட்டத்திற்கு கட்டுப்படு, நல்லவனாக மாறிவிடு என்று. மீண்டும் அவன் என்ன சொல்கிறான், இல்லை உன்னை கொல்லாமல் நான் விடமாட்டேன். அப்போது ஹாபில் கூறுகிறார், லயம் பஸத்த இலைய யதகலி தக்துலனி மா அனா பிபாஸிதி யதிய இலைகலி அக்துலக் இன்னி அகாஃபு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீ என்னை கொல்வதற்கு உன் கரத்தை என் பக்கம் நீட்டினாலும் நான் உன்னை கொல்வதற்கு என் கரத்தை உன் பக்கம் நீட்ட மாட்டேன், நீ கையை ஓங்கினாலோ நான் ஓங்க மாட்டேன் என்று அவர் கூறினார். பிறகு அவர் சொன்னார், நான் அகிலங்களின் இறைவன் அல்லாஹுவை பயப்படுகிறேன். இருந்தும் அவன் கேட்கவில்லை, மீண்டும் கொலை செய்வேன் என்று மிரட்டுகிறான். அப்போது ஹாபில் மீண்டும் சொல்கிறார், அப்படி அதுதான் உனது முடிவாக இருக்குமே, ஆனால் நீ என்னை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு என்னை கொல்ல நினைத்தால் நான் உன்னை பதிலுக்கு கொல்ல மாட்டேன், நான் உன்னை தாக்க மாட்டேன், என் பாவத்தையும் உன் பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு நரகவாதிகளில் ஒருவராக நீ ஆகிவிடுவாய், அதைத்தான் நான் இறுதியில் நாட வேண்டும், இதுதான் அநியாயக்காரர்களுடைய கூலி. இப்ப இவ்வளவெல்லாம் அந்த சகோதரர் அறிவுரை கூறியும் தீமை சைத்தானிய சிந்தனைகள் யாருடைய உள்ளத்திலே மிகைத்து விட்டதோ அந்த காபீலுக்கு தனது சகோதரனை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்று ஊசலாட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. அவருடைய அந்த ஆன்மா, அவருடைய ஆசை, அவருடைய தீய எண்ணம் தனது சகோதரனை கொல்ல வேண்டும் என்று அவரை தூண்டிக்கொண்டிருந்தது. அவர் தனது சகோதரனை கொன்றுவிட்டார். அதன் காரணமாக நஷ்டவாளிகளிலே அவர் ஆகிவிட்டார். எப்படி கொன்றார்? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், சகோதரனை கீழே தள்ளி ஒரு பெரிய பாறையை எடுத்து அவருடைய தலையிலே போட்டு தலையை நசுக்கி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு குரூரமான கொலையை செய்தார். செய்துவிட்டு இந்த ஜனாதாவை இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்த போது அல்லாஹ் இரண்டு காக்கைகளிலே ஒன்று இறந்தபோது ஒரு காக்கை அந்த காக்கையை இறந்த காக்கையை மண்ணிலே தோண்டி புதைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி காட்டினால் அவருக்கு தனது சகோதரனின் பிரேதத்தை எப்படி மறைக்க வேண்டும் என்று காண்பிப்பதற்காக. இதை பார்த்த அந்த காபில் கூறினான், இந்த காகத்தை போன்று கூட எனக்கு அறிவில்லையே, என் சகோதரனின் பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே. அப்ப காகத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு இல்லையே என்று அவன் துக்கப்பட்டானே தவிர தனது சகோதரனை கொன்று விட்டோமே என்ற துக்கம் கவலை அவனுக்கு இல்லை. இப்ப இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை அல்லாஹு தஆலா அவருடைய வேதம் அல் குர்ஆனிலே நமக்கு கூறுவதில் இருந்து என்னென்ன படிப்பினைகள் பாடங்கள் இருக்கின்றன. ஒன்று, சகோதரர்களே, எப்போது மக்கள் அல்லாஹுடைய சட்டங்களை மீறுகிறார்களோ அப்போதுதான் அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும். அல்லாஹுடைய சட்டம் பேணப்படுமே ஆனால் குழப்பங்கள் இருக்காது. இரண்டாவது, குழப்பங்களிலேயே மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கின்ற குழப்பங்களிலேயே மிக பயங்கரமான ஒரு குழப்பம், மிக பயங்கரமான ஃபித்னா என்னவென்றால் ஒரு உயிரை கொலை செய்வது, அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வது. ஆகவேதான் இந்த அல் குர்ஆன் வேதத்திலே நீங்கள் நெடுக பார்க்கலாம், கொலை செய்யாதீர்கள், கொலை செய்யாதீர்கள், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் வலா தக்துலு நஃப்ஸல் லதீ ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த ஆன்மாவை அல்லாஹ் புனிதப்படுத்தினானோ அதை அதற்குரிய உரிமை இல்லாமல் கொல்லாதீர்கள் என்று கடினமாக அல்லாஹ் சொல்கிறான். முந்தி கூட சூரா நிசாவிலே நாம் பார்த்தோம், குறிப்பாக ஒரு மூமினை கொல்வது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை சூரா நிசாவிலே விரிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியதை பார்த்தோம். அப்ப கொலை குற்றம் என்பது மிக பயங்கரமான ஒன்று இஸ்லாமிய மார்க்கத்தில். சூரத்துல் பக்ராவிலே கூட பார்த்தோம், குதிப அலைக்குமுல் கிஸாஸ் ஃபில் கத்லா, கொலைக்கு கொலைதான் என்ற அந்த பழிக்கு பழி மூமின்களே உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. அல் ஹர் பில் ஹர் வல் அபது பில் அபது வல் உன்சா பில் உன்சா, ஒரு சுதந்திரமானவன் கொலை செய்திருந்தால் அவனை கொன்று விட வேண்டியதுதான், ஒரு அடிமை கொலை செய்திருந்தால் அவனை கொன்று விட வேண்டியதுதான். ஏன், ஒரு பெண்ணை கொலை செய்திருந்தாலும் கூட பழிக்கு பழி அந்த பெண்ணை கொல்ல வேண்டியதுதான். அறிவுடையவர்களே, நீங்கள் பழிக்கும் பழி என்ற அந்த கிசாஸ் சட்டத்தை செயல்படுத்தினால்தான் உங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். அல்லாஹு அக்பர். இப்படி சொல்கிறார், கிசாஸ் என்ற பழிக்கும் பழியின் சட்டம் அமல்படுத்தப்பட்டால்தான் உங்களது உயிர்கள் பாதுகாக்கப்படும், உங்களது வாழ்க்கை நிம்மதியாகப்படும், இல்லை என்றால் முடியாது. உதாரணத்திற்கு இந்தியாவை போல, எப்படி இங்கே கொலை உண்டவன், கொலை செய்யப்பட்டவன் அவனுடைய உறவினர்கள் மீது இரக்கம் காட்டப்படாது, கொலை செய்தவன் மீது இரக்கம் காட்டப்படும். இஸ்லாமிய சட்டத்திற்கும் ஐரோப்பிய சட்டங்களுக்கும் கம்யூனிச சட்டங்களுக்கும் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஏற்படுத்திய சட்டங்களுக்கும் இடையிலே வித்தியாசம் என்னவென்றால், இஸ்லாமிய சட்டம் அல்லாஹ்வின் சட்டம் பாதிக்கப்பட்டவர்கள், அநியாயத்திற்கு உட்பட்டவர்கள் அவர்களின் மீது இரக்கம் காட்டச் சொல்லும். ஏனைய சட்டங்கள் குற்றம் செய்தவனின் மீது இரக்கம் காட்டச் சொல்லும், குற்றம் செய்தவர்களின் மீது இரக்கம் காட்டி அவர்களுக்கு சாதகமாக அந்த சட்டங்கள் இருக்கும். இதுதான் அல்லாஹ்வின் சட்டத்திற்கும் மனித சட்டத்திற்கும் இடையிலே உள்ள மிக வித்தியாசம், மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்று நீங்கள் இதை பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொலையை அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பாவமாக தண்டனையாக ஆக்கி வைத்திருக்கிறான். தத்துலுன்னர் ஏழு பெரும் பாவங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணும் போது கொலையை எண்ணுகிறார்கள், அவற்றில் ஒன்றாக கொலை செய்வதை எண்ணுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கொலை எப்படி ஆரம்பத்திலே நடந்தது என்று சொல்லும் போது அதற்கு ஒரு காரணமாக தவறான திருமண உறவை நாடுவதை அல்லாஹ் சொல்கிறான். ஏன், காபில் தனக்கு ஹலாலான பெண்ணை நாடி இருந்தால் அங்கே கொலை நடந்திருக்காது. எப்போது ஹராமான ஒரு பெண்ணை நாடினானோ அப்போது அங்கே கொலை நடந்தது. ஆகவேதான் சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறும்போது மூன்று பாவங்களை ஒரே நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த மூன்று பாவங்கள் என்னவென்றால் وَالَّذِينَ لَا يَدْعُونَ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ وَلَا يَقْتُلُونَ النَّفْسَ الَّتِي حَرَّمَ اللَّهُ إِلَّا بِالْحَقِّ وَلَا يَزْنُونَ அந்த ரஹ்மானின் அடியார்கள் அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுளை அழைக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் புனிதமாக்கிய உயிரை கொலை செய்ய மாட்டார்கள். அதற்குரிய சட்டம் இருந்தாலே தவிர, பழிக்கு பழி என்ற அந்த ஹக் இருந்தாலே தவிர, ஜினா செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூ ரஹ்மானின் அடியார்கள். 25வது அத்தியாயத்தின் 68வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஷிர்கை அல்லாஹ் கொண்டு வந்தான், பிறகு கொலையை அல்லாஹ் கொண்டு வந்தான், பிறகு ஜினாவை அல்லாஹ் கொண்டு வந்தான். எங்கு ஷிர்க் இருக்குமோ அங்கு கொலை இருக்கும், எங்கு ஜினா இருக்குமோ அங்கு கொலை இருக்கும். ஜினாவை விட பயங்கரமான பாவம் கொலை செய்வது. ஏனென்றால் ஷிர்கை கூறிவிட்டு அடுத்து அல்லாஹ் எதை சொல்கிறான்? கொலையை அல்லாஹ் சொல்கிறான். எங்கே ஜினா பெற்றுக் கொள்ளப்படுமோ, ஜினா இருக்குமோ, அங்கே கண்டிப்பாக கொலை நடந்து கொண்டே இருக்கும், தடுக்கவே முடியாது. இன்று உலக நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளிலே அங்கே நடக்கின்ற கொலைகள் எல்லாம் பெண்களை மையமாக வைத்துதான். 100 கொலைகளிலே 99 கொலைகள் கிளப்புகளிலே, பம்புகளிலே, விபச்சார விடுதிகளிலே. அதுபோன்றுதான் இன்று இந்தியாவிலும் பெருகி வருகிற கொலைகளுக்கு முக்கிய காரணம் என்ன என்று காவல்துறை அதிகாரிகள் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது, கள்ள தொடர்புகளும் விபச்சார விடுதிகளும் தான் அதற்கு காரணம் என்று சொல்கிறார். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்து விட்டான். முஸ்லிம்களிலே இந்த கள்ள தொடர்புகளுக்கும் வேலை இல்லை, விபச்சார விடுதிகளுக்கும் வேலை இல்லை, கிளப்புகளுக்கும் பப்புகளுக்கும் இங்கே வேலை இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா மனித உயிர்களை பாதுகாப்பதற்குரிய சட்டத்தை கொடுத்திருக்கிறானே தவிர, மனித உயிர்களுடைய மனித உயிர்கள் மதிப்பற்ற முறையிலே சர்வசாதாரணமாக கொல்லப்படுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அறவே வழியும் இல்லை, இடமும் இல்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொலை எவ்வளவு பெரிய பாவம் என்று கூறும்போது, இவன் இப்படி செய்த காரணத்தால் நாம் எழுதிவிட்டோம், மின் அஜ்லி தாலிக், இதன் காரணமாகத்தான் كتبنا على بني اسرائيل انه من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا ஒருவன் ஓர் உயிரை அநியாயமாக உரிமை இல்லாமல் கொன்றான் என்றால் உலக மக்களை எல்லாம் அவன் கொன்றதற்கு சமம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் ஒரு உயிரை கொல்கிறானோ அந்த கொலையின் பாவம் ஆதமுடைய மகன்களில் முதலாமாக கொலை செய்தான் அல்லவா, அவன் மீதும் சேரும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவன் தான் கொலையை முதலாவதாக இந்த பூமியிலே ஏற்படுத்தியவன். அடுத்து சகோதரர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால், மனிதன் தீமைக்கு எப்போது உந்தப்படுகிறான், தூண்டப்படுகிறான் என்றால், ஃபத்தவ்வஅத்து லஹு நஃப்ஸுஹு, அவனுடைய உள்ளத்திலே தீய எண்ணங்களை, கெட்ட ஆசைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஒரு ஆற்றல் அங்கே இருக்கிறது. அதையும் நஃப்ஸு என்று சொல்லப்படும். ஃபத்தவ்வஅத்து லஹு நஃப்ஸுஹு, எப்போது இந்த தீமையை, கெட்ட சிந்தனைகளை, அழிவு சிந்தனைகளை போடக்கூடிய அந்த ஊசலாட்டங்கள் மனிதன் அவற்றை தட்டாமல், அவற்றிலிருந்து தன்னை பாதுகாக்காமல், அதன் வழியிலே அவன் தொடர்ந்து சிந்திப்பானோ, அப்போது அந்த தீய ஆத்மாவானது அவனை முழுமையாக தன் கைப்பிடிக்குள் கொண்டு வந்துவிடும். புரியுதுங்களா? கொண்டு வந்ததற்கு பிறகு அதற்கு இவன் அடிமையாக ஆகிவிடுவான், அது இவனுக்கு எஜமானனாக ஆகிவிடும். பிறகு என்ன நடக்கும்? இந்த தீய நப்சு அவனுக்கு எதை அலங்கரிக்கிறதோ அது அவனது மூளையிலும் அலங்காரமாக ஆகிவிடும். பிறகு அவனுடைய மனசாட்சி தக்குவா, அவனுடைய கல்பு அங்கே செத்துவிடும். பிறகு தன் தவறுக்கு அவன் நியாயத்தை கற்பிப்பான். அந்த தவறை வழி நடத்துவதற்கு, அந்த தவறை செயல்படுத்துவதற்கு அவன் காரண காரியங்களை அவன் தேட ஆரம்பித்து விடுவான். இதுதான் காபிலுக்கு நடந்தது. இன்று பார்க்கிறோம், யாரெல்லாம் இந்த கொலை குற்றங்களிலே சிக்கினார்களோ அவர்களை பார்க்கும் போது ஆரம்பத்தில் அப்படி ஒரு எண்ணம், இந்த பிரச்சனைக்கு அவன் தான் காரணம், அவனை போட்டு தள்ளிட்டா என்ன அப்படின்னு நப்சு சொல்லும்பொழுது உடனே ஆமா அது சரிதான் என்று அடுத்தது அங்கே நப்சே அதற்கு தீர்ப்பாளியாக ஜட்ஜாக மாறிவிட்டால் பிறகு அந்த எண்ணம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். உடனே அதை தட்டிவிட வேண்டும். எந்த தீய எண்ணம் வருகிறதோ உடனே அதை நாம் தட்டி விட வேண்டும். அதிலிருந்து நமது கல்வை சுத்தப்படுத்தி விட வேண்டும். அப்போதுதான் நாம் பாதுகாக்க முடியும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவத்திலே மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி ஆசைப்படும் போது குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஆளாகுவது மட்டுமல்லாமல் அப்படி ஆசைப்படுபவன் பெரிய ஒரு பாவத்திலே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து இந்த வசனத்தை தொடர்ந்து இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களில் ஒரு முக்கியமான சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதுவும் மனித உயிர்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் மனித சமூகத்திலே அமைதியும் பாதுகாப்பும் நிலவுவதற்கு மிக முக்கியமான ஒரு சட்டம். சரி, ஒன்று கொலை செய்து விடுவது, இது ஒரு பெரிய குற்றம். கோபத்தினாலோ அல்லது சண்டை சச்சரவுகளிலோ கொலை செய்து விடுவது. இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், திருடும் போதோ ஆயுதம் மேய்ந்து திருடச் செல்லும் போது அப்போது அந்த திருட்டை யார் தடுக்கிறார்களோ அவர்களை மனிதன் கொன்றுவிட நினைப்பான். புரியுதா? அதுபோன்று திருடுகளிலேயே ஒரு எல்லை மீறிய திருடு என்ன, கொள்ளையடிப்பது. திருடு என்றால் சாதாரணமா என்ன, பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு போய் பூட்டியிருக்கிற வீட்டிலேயோ ஆள் இல்லாத வீட்டிலேயோ தெரியாம போய் திருடு எடுத்துக்கொண்டு வந்து விடுவது, அது திருடு. ஆனால் கொள்ளையடிப்பது என்றால் என்ன, ஆயுதம் ஏந்தி துணிச்சலா கூட்டமா போய் தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் தாக்கிவிட்டு மீறி எதிர்த்தார்கள் என்றால் அவர்களை கொலை செய்துவிட்டு பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு செல்வது. ஆயுதத்தோடு சென்று தாக்கி பொருள்களை எடுப்பதற்கு கொள்ளையடிப்பது என்று சொல்லப்படும். இப்ப மனித வரலாற்றிலே இந்த பாவமும் பெரும்பாலும் ஆங்காங்கே காணப்படுகின்றன. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? எப்படிப்பட்ட சட்டத்தை சொல்கிறான் பாருங்கள். இந்த சட்டம் மட்டும் இன்று இரவு அமல்படுத்தப்பட்டால் முடிஞ்சிச்சு. நாளைக்கு கூட ஒரு 10 வயசு பொண்ணுக்கு 100 பவுன் நகையை போட்டு ரோட்டில் அனுப்பலாம், எந்த பயமும் இருக்கா, அப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கும். திரும்பி பார்க்க கூட பயப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்கள், எப்படி சொல்கிறான், யார் இந்த கொள்ளை செயலை செய்கிறார்களோ, கொள்ளையடிப்பது என்ற செயலை செய்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் போர் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பாவம் அது! பொதுமக்களின் அமைதிக்கு பாதுகாப்புக்கு இடையூறு தரும் விதமாக யார் இந்த கொள்ளை செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய செயல் என்ன? அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அது அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போர் செய்கிறார்கள். இந்த பூமியிலே விஷமத்தனத்தை, குழப்பத்தை, கலகத்தை உண்டு பண்ண நினைக்கிறார்கள். ஆயுதம் ஏந்தி விட்டார்கள், மனிதர்களை தாக்க முற்பட்டு விட்டார்கள். அப்போது இவர்கள் அல்லாஹ்வோடு எதிர்க்க துணிந்து விட்டார்கள், ரசூலோடு போர் புரிய துணிந்து விட்டார்கள். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனையிலேயே கொடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா சில தண்டனைகளை சொல்லும் பொழுது இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அடுத்து இந்த எண்ணத்தை எண்ணுபவர்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் இப்படி செய்தார்களோ, ஐயுக்கத்தலு என்று சொல்லவில்லை, ஐயுக்கத்தலு, அவர்கள் கண்டம் துண்டமாக வெட்டப்பட வேண்டும். கழுத்தை சீவிட வேண்டியதுதான், கை கால தனியா எடுத்துட வேண்டியதுதான், அவர்கள் கொல்லப்பட வேண்டும். சரி, அவங்க கொலை செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு பதிலா உடனே கத்தல் செஞ்சிட வேண்டியதான், ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் என்றால் அவர்களை ஈட்டியிலே குத்தி, நெஞ்சில ஈட்டில குத்தி ஒரு பெரிய கழுமரத்தை நிறுவி அந்த கழுமரத்திலே அவர்களை தொங்க விட்டு விட வேண்டும். அப்படியே உயிரோடு கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் சாகும்படி. அல்லது அவர்களுடைய ஒரு வலதுகையை எடுத்து விட வேண்டும், புதம் வரைக்கும், இன்னொரு பக்கம் இடதுகால தொடையிலிருந்து எடுத்துட வேண்டியதான், மாறுகை மாறுதல். இப்படி வெட்டி அவர்களை ஈட்டியிலே குத்தி கழுமரத்திலே தொங்க விட்டு விட வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, ஆனா அதுக்குதான் கொலை செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டாங்க. அதுக்குள்ளாரியே அவங்க கூடாரத்தை விட்டு வெளிவரதுக்கு முன்னாடியே அரசாங்கம் அவங்கள கைப்பிடிச்சிருச்சுன்னு சொன்னா, அதுக்கும் பாருங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறார். இதுதான் அவர்களுடைய முதல் செயலாகவும் இருக்கிறது என்று இருக்குமேயானால் அவங்களை எங்கேயாவது தூரமான இடத்துக்கு நாடு கடத்தி சிறைபிடித்து வைத்து அவர்களுக்கு தர்பியா செய்யுங்கள். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை சொல்கிறார். இதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த கருணையை பாருங்கள். அப்படி ஒருவர் கொள்ளையடிக்கும் செயலில் ஈடுபட்டு விடுகிறார், அரசாங்கம் அவர்களை தேடிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் தானாகவே வந்து சரணடைந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், இனி நாங்கள் அந்த செயலில் ஈடுபட மாட்டோம் என்று சரணடைந்து விட்டால் அவர்களை நீங்கள் மன்னிக்கலாம், அவர்களை நீங்கள் மன்னிக்கலாம். ஆனா நீங்க பிடித்ததற்கு பிறகு நாங்க திருந்ததுக்கு தான் இருந்தோம், எங்களை விட்டுருங்க நாங்க திருந்திரோம்னு சொன்னா அது முடியாது. அது எல்லாரும் சொல்லுவாங்க, அப்ப பொய்யும் உண்மையும் கலந்துவிடும். அப்ப நீங்கள் அவர்களின் மீது அவர்களை கைப்பற்றுவதற்கு முன்னால் தௌபா செஞ்சு வந்துட்டா மன்னர் அவர்களை மன்னிக்கலாம். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, இது எவ்வளவு ஒரு பாதுகாப்பான சட்டம். இன்று ஐரோப்பிய நாடுகளிலே டெக்னாலஜி டெக்னாலஜி என்று சொல்வார்கள். எதுக்கு அந்த டெக்னாலஜி எல்லாம், குற்றம் செய்ததற்கு பிறகு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது எதுக்கு? குற்றம் செஞ்சதற்கு பிறகு நாங்க செக்யூரிட்டி கேமரா வச்சிருக்கிறோம், கைரேக நிபுணர்களை வைத்திருக்கிறோம், அது வச்சிருக்கிறோம், இது வச்சிருக்கிறோம், மண்ணாங்கட்டி தான் வச்சிருப்பாங்க. இதற்கு எல்லாம் குற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அப்புறம் அவர்களுக்கு மனித உரிமையின் அடிப்படையில் அவர்களுக்கு ஜெயில பெட்டு போட்டு படுக்க வச்சு மூணு வேளை சாப்பாடு கொடுக்கறது தான். அப்புறமா சட்டம் கொடுத்தா அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தா கூட என்ன தீர்ப்புன்னு சொன்னா 300 வருஷம் ஜெயிலா. எவ்வளவு பெரிய முட்டாளுங்க பாருங்க, அவர்களை போய் நம்ம ஆளுங்க பெரிய அறிவாளி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாட்டுல தீர்ப்பு இருக்குதுங்க, அந்த தீர்ப்பு எப்படி எழுதப்படும்? 300 வருஷம் ஜெயில் தண்டனை, 280 வருஷம் ஜெயில் தண்டனை கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கிறீங்களா? அவர்களை போய் நம்ம ஆளுங்க பெரிய அறிவாளி அங்க படிச்ச அறிவு நினைச்சு இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்ட அறிவாளியோ தெரியல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சட்டம் என்ன? குற்றமே நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழி? அதான் இஸ்லாமிய தீர்வு. உலகத்துல சட்ட வல்லுநர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பேசினாலும் அவர்கள் எல்லாருடைய முடிவும் என்னவாகத்தான் இருக்கும்? இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் மனிதர்களுக்கு பாதுகாப்பை நிம்மதியை தர முடியாது. எல்லாருமே ஒத்துப்பாடுவ, ஆனா அதை வெளியில சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் அதை செயல்படுத்த மாட்டார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய இந்த சட்டத்தை புரிய வேண்டாம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சரிங்க நம்ம ஒரு காஃபிர் நாட்டில் இருக்கிறோம், இங்க இந்த குற்றவியல் தண்டனைகள் எல்லாம் இல்லை, இது ஒரு செகுலர் நாடுனால இந்த காஃபிர்களுடைய முட்டாள்தனமான சட்டங்கள் தான் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால் ஒரு முஸ்லிம் குற்றம் செய்யலாமா? ஒரு முஸ்லிம் தவறான எந்தெந்த குற்றங்களுக்கு அல்லாஹுத்தலா ஹத் என்ற தண்டனைகளை நிறுவினானோ அந்த குற்றங்களின் பக்கம் ஒரு முஸ்லிம் செல்லலாமா? அந்த குற்றத்தை செய்யும் போதே இஸ்லாமிய நாடாக இருந்திருக்குமே ஆனால், ரசூலுல்லாஹ் இருந்திருப்பார்களே ஆனால், ஹலீஃபா இருந்திருப்பார்களே ஆனால், இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும், அல்லாஹ் அவனது வேதத்திலே இந்த குற்றத்திற்கு எவ்வளவு பெரிய தண்டனையை சொல்கிறான் என்ற பயம் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அந்த துன்யாவின் தண்டனையை பயந்தும் அப்படியே எனக்கு இந்த துன்யாவிலே தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றாலும் அல்லாஹ் இந்த பாவம் எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கின்ற காரணத்தால் துன்யாவிலேயே இவ்வளவு பெரிய தண்டனையை சொல்கிறானே, நாளை மறுமையிலே இதற்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கும் என்பதை பயந்து ஒரு முஸ்லிம் அந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஊரே செய்து நம்ம சென்றா என்ன என்று ஒரு முஸ்லிம் நினைத்து விடக் கூடாது, செய்து விடக் கூடாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜினா செய்பவன் ஜினா செய்யும் போது மூமினாக இருக்க மாட்டான், திருடுபவன் திருடும் போது மூமினாக இருக்க மாட்டான், கொள்ளையடிப்பவன் கொள்ளையடிக்கும் போது மூமினாக இருக்க மாட்டான், ஈமான் அவரிடமிருந்து உயர்ந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த வசனங்களை தொடர்ந்து அல்லாஹ் திருட்டுடைய சட்டத்தையும் சொல்கிறார். யார் ஒருவர் திருடுவாரோ, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுடைய கரங்களை வெட்டிவிடுங்கள் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனையாக, மற்றவர்களுக்கு படிப்பினையாக இது அமையட்டும். அப்ப முதல் தடவை திருடுனா வலது கைய மணிக்கட்டு வரைக்கும் தூக்கிட வேண்டியதுதான், இரண்டாவது தடவை திருடினால் இடது கைய மணிக்கட்டு வரைக்கும் தூக்கிட வேண்டியதுதான், மூன்றாவது தடவை திருடினால் வலது காலை அந்த கரண்டை கால் வரைக்கும் தூக்கிட வேண்டியதான், நான்காவது தடவையும் திருடினால் இடது காலை கரண்டை கால் வரை தூக்கிவிட வேண்டியதுதான். அதுக்கு மேலையும் திருடினால் என்ன செய்வது என்று அறிஞர்களுக்கு என்ன செய்வது என்ற சட்டத்திலே அறிஞர்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்வது, அதுக்கு மேலையும் திருடினால் அவருக்கு கொலையினுடைய தண்டனை என்று சொல்கிறார்கள். அப்ப திருடினா இந்த தண்டனைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், ரூம்ல பூட்டி வச்சுக்கிட்டு ஊசி போட்டு சாவடிக்கிறது கிடையாது, இந்த தண்டனை மக்களுக்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டும், அப்போதுதான் பயம் இருக்கும். நீ தண்டனையை மக்களுக்கு முன்னால் நிறைவேற்றவில்லை என்றால் மக்கள் மக்களுக்கு முன்னால் குற்றங்களை செய்வார்கள். இன்னைக்கு அதான் நடக்குது. எங்க கொலை செய்யலாம், பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கொலை செய்யலாம், எங்க செய்யலாம், கடத்தரில் வச்சு ஓட ஓட வெட்டி கொலை செய்யறான், எங்கே கொலை செய்கிறான், மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே வைத்து கொலை செய்கிறான். குற்றங்கள் செய்வதிலே மக்களுக்கு முன்னால் குற்றவாளிகள் அஞ்சுவதில்லை, ஆனால் மக்களை ஆளக்கூடிய அரசாங்கமோ தண்டனைகளை மக்களுக்கு முன்னால் கொடுத்து அந்த குற்றத்திலிருந்து மக்களுக்கு அச்சுறுத்தி மக்களை அந்த குற்றங்களிலிருந்து விலக்குவதற்கு தண்டனைகளை பொது இடங்களிலே கொடுப்பதற்கு பயப்படுகின்றன. எனவே குற்றவாளிகள் தைரியமாக இருக்கிறார்கள், குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியவர்கள் கோடைகளாக இருக்கிறார்கள். தண்டனைகள் தைரியமாக கொடுக்கப்பட்டால் குற்றவாளிகள் பயப்படுவார்கள். தண்டனை கொடுப்பதிலே நீதிபதிகளும் அரசாங்கங்களும் பயந்தால் குற்றவாளிகளுக்கு துளிர்விடும், குற்றவாளிகள் துணிச்சலாக குற்றங்களை செய்வார்கள். அப்ப எதுதான் தீர்வு இருக்கிறது, இஸ்லாம் தான் தீர்வு, இஸ்லாமில் தான் தீர்வு இருக்கிறது. ஆனா முஸ்லிம்களை இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது, ஒரு நாட்டில் ரொம்ப திருடுங்க, திருடுனா திருடு. நான் அந்த நாட்டுக்கு போயிருக்கும் பொழுது பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான வாட்ச் டேபிள் மேல வச்சு பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பயான் செஞ்சு முடிச்சு இந்த பக்கம் திரும்பி பார்க்கறது மேல வாட்ச் கடை வச்சு, அப்ப எவ்வளவு திருடு இருக்கும், பயான் செய்யற இடத்துல வாட்சை எப்படி, அதுல இருந்து வாட்சு கட்டுறதையே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு விட்டுவிட்டேன். சொல்லுகிறார்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில உதாரணத்துக்கு சாமான் வந்து இறங்குது, ஒரு பத்து ஏசி வந்து இறங்குது, ஒரு இருபது ஃபேன் வந்து இறங்குதுன்னு சொன்னா இறங்கிக்கிட்டே இருக்குமா, அப்புறம் திரும்ப கவுண்ட் பண்ணும் போது பார்த்தா எட்டு ஏசி தான் இருக்குமா, பத்துல ரெண்டு காரா போயிருக்கும், அவ்வளவு திருடு. இப்ப இந்த திருட்டு இவ்வளவு பெருகி போச்ச நாட்டுல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல மன்னர்களாம் வச்சு எல்லாரும் பேசினா, அப்ப இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவங்க அல்லாஹ் சொல்ற தண்டனையை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு, மக்கள் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னரும் மன்னரை சேர்ந்த சில மந்திரிகளும் சொல்றாங்க, நம்ம நாட்டில் உள்ளவங்க பெரும்பாலானவர்களுடைய கைகள் துண்டிக்கப்பட்டு அவர்களெல்லாம் திருடர்கள் என்று பார்க்கப்படுவதை நான் அசிங்கமாக நினைக்கிறேன். புரியுதா, நாட்டுக்கு வெளியூர்ல வராங்கல்ல, கை வெட்டப்பட்டு பெரும்பாலானவர்களுடைய கை வெட்டப்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறார். கேவலமாக இல்லை, எப்படி அறிவு கிறுக்குத்தனமா குறுக்குத்தனமா சிந்திக்குது, அதிகமா
எப்ப இந்த நடக்குமோ அப்ப குறைவா கூடுமா பயங்கரமா வராதா?
மன்னர் ஃபைசல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமெரிக்காவுக்கு முதல் தடவை போனப்ப அவர் மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய ஆலிமா இருந்தாரு, முஜாஹிதா இருந்தாரு.
தனது உலமாக்கள் சபையில மஷூரா செஞ்சுட்டு தான் போறாரு. இந்த அமெரிக்க கிறுக்கனவர் என்ன செய்வாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னு ஒரு பிளானிங்கோட தான், முன் யோசனையோட தான் போறான்.
அப்ப பெரும்பாலும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் முட்டாள்கிட்ட ஒரு கேள்வி தான் இருக்கும், எடுத்த உடனே இவங்க இதைதான் கேட்பானுவ, என்ன நீங்க முஸ்லீம் சட்டம்னு சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு பர்பர் சட்டம்,
அராஜகமான சட்டம், அநியாயமான சட்டம், கைக்கு கைங்கிறீங்க கண்ணுக்கு.
அதுவும் இந்த வசனத்துலதான், இந்த சூறாலதான் அடுத்து வருது. ஒருத்த உயிரை கொலை பண்ணா உயிரை கொலை பண்ணிடு, வகத்தபுனா அலைஹிம் ஃபீஹா அன்ன நஃப்ஸ பின்நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன், கண்ணை புடுங்கினா புடுங்கிடு கண்ணை, வல் அன்ஃப பில் அன்ஃப், மூக்குல குத்துனா மூக்குலயே குத்து, வல் உதுன பில் உதுன், காதை பிடிச்சு கடிச்சானா காதலையே கடி, பல்ல உடைச்ச அதே பல்ல உட, வல் ஜுருஹா கிஸாஸ், எப்படி காயம் ஏற்படுத்தினானோ அப்படி அவனுக்கும் காயம் ஏற்படுத்து, உடாத அவனை புடிச்சு வச்சு அதே போலவே அடி அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதெல்லாம் இவங்க ஆட்சேபனை செய்வாங்க அப்படின்னு தெரிந்த மன்னர் ஃபைசல் ஏறக்குறைய தன் ஆட்சிக்கு வந்து ஒரு பல வருஷங்களுடைய கிரிமினல் ரிப்போர்ட் ஃபுல்லா சவுதி அரேபியா அந்த தீபகற்பத்தில் நடந்த மொத்த கிரிமினல் ரிப்போர்ட், எத்தனை கொலை வழக்குகள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கைவெட்டு, இதெல்லாம் எடுத்து ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு அமெரிக்கால போனா, அதே போல அவங்க எதிர்பார்த்த மாதிரி கேள்வி எதுதான் வருகிறது, இதே கேள்விதான் அவங்க கேட்கிறாங்க. அப்ப மன்னர் கேட்கிறாங்க, சரிப்பா உங்க நாட்டுல ஒரு மாசம் நடந்த குற்றங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு மாசம் நடந்த குற்றத்தை கொண்டு வந்தா சவுதி அரேபியால 5 வருஷமா நடந்த குற்றத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமா இருக்குது. கொலைகள், கற்பழிப்புகள், திருடுதல், தாக்குதல், கொள்ளையடித்தல் என்று முழு நாட்டிலையும் இவ்வளவு நீண்ட ஆண்டுகளிலே நடந்ததே இவ்வளவுதான்ப்பா, இதுல 10, அதுல 1, இதுல 4, இதுல 5 சொல்லி அந்த அற்ப எண்ணிக்கைகளை சொல்கிறார்கள். இதுதான் அப்பா இஸ்லாம், இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். குற்றங்களை தடுப்பதற்கு தண்டனைகளை சொல்கிறதே தவிர குற்றங்களை பொறுக்குவதற்கல்ல. அதுக்கப்புறம்தான் மூஞ்ச தொங்க போட்டு எல்லாரும் வாயடைத்து போனார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சட்டம் அவ்வளவு ஒரு மகத்தான சட்டம், முஸ்லிம்களாகிய நாம் அதை மதிக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன துணிவை தருகிறான், வீரத்தை அல்லாஹ் புகட்டுகிறான், நீதத்தை அல்லாஹ் புகட்டுகிறான். நபியே நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, எப்போதும் நீதமாகவே தீர்ப்பளியுங்கள். இந்த லஞ்சம் வாங்கிறது அல்லது முகஸ்துதி பார்க்கிறது அல்லது பொறியாளர் சின்ன ஆளு பார்க்கிறது வேண்டியவர் வேண்டாதவர்கள் பார்க்கிறது, அப்படியெல்லாம் நீங்கள் இருக்காதீர்கள் நபியே. நீதவான்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். யாரும் உங்கள்கிட்ட வந்து கேட்டாலும் சரி, முஸ்லிம்கள் உங்களிடத்துல நீதி கேட்டு வந்தாலும் சரி, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நீதி கேட்டு வந்தாலும் சரி, நீங்கள் பயப்படவே பயப்படாதீர்கள், நீதமாகவே தீர்ப்பளியுங்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த யூதர்கள் ஏன் உங்களிடத்துல தீர்ப்பு கேட்டு வருகிறார்கள், நாம் அவர்களிடத்துல தௌராத்தியை இறக்கி வைத்திருக்கவில்லை, இதே குற்றவியல் சட்டங்கள் தான் அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அதை கொண்டு அவர்கள் தீர்ப்பளிக்க கூடாதா என்ன ஆசை, எப்படியாவது முகமது நபியிடத்துல வந்தா இறக்கமா ஏதாவது சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அப்படி செய்து விடாதீர்கள் நபியே, நீங்கள் திட்டமாக என்ன சட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டத்தின்படியே தீர்ப்பளியுங்கள். அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காதவர்கள் காஃபிர்கள், அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காதவர்கள் அநியாயக்காரர்கள், அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காதவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காதவர்கள் காஃபிர்கள், அநியாயக்காரர்கள், பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு சரி, இனி நீங்கள் அவர்கள் உங்களிடத்தில் தீர்ப்பு கேட்டு வந்தால் தௌராத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க கேட்க வேண்டியதுல குரானை கொண்டே நீங்கள் தீர்ப்பளியுங்கள். வன்சல்லா இலைகள் கிதாப பில் ஹக்கி முசத்திகல் லிமா பைன யதைஹி மினல் கிதாப், இந்த வேதத்திலே இதற்கு முன்னால் உள்ள வேதங்களிலே என்ன உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவை அனைத்தும் இதிலே சொல்லப்பட்டு விட்டது, இனிமே அதை போய் பொட்டி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு முஹைமினன் அலைஹி, இந்த வேதம் அந்த வேதத்தில் உள்ள உண்மைகளை பாதுகாக்கிறது. எனவே ஃபஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு மட்டுமே நபியை நீங்கள் தீர்ப்பளியுங்கள். வலா தத்தபி அஹ்வாஹும், ஒரு காலும் அந்த கா
காபிர்களின் மன இச்சைகளை நீங்கள் பின்பற்றியே விடாதீர்கள். உங்களுக்கு என்ன சட்டம் சொல்லப்பட்டதோ
அதையே பின்பற்றுங்கள் என்று கூறுகின்ற அல்லாஹு தஆலா, லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிரஅத்தன் வமின்ஹாஜா, உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு வழியை ஒரு பாதையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் நபியே. அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழி முந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வழியை விட, பாதையை விட, மார்க்கத்தை விட மிகச் சிறந்தது.
எனவே இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நன்மைகளை நீங்கள் முந்துங்கள்,
என் பக்கம்தான் நீங்கள் வருவீர்கள். நீங்கள் எதிலே கருத்து முரண்படுகிறீர்களோ அதில் உண்மை எது என்பதை அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிப்பான்.
மீண்டும்
அல்லாஹ் அதே கருத்தை திருப்பச் சொல்கிறான், உறுதிப்படுத்துகிறான். நபியே, அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை கொண்டே தீர்ப்பளியுங்கள், அவர்களின் மன இச்சையின் பின்னால் சென்று
விடாதீர்கள். அவங்கள்ட்ட பேசும் போது கூட அந்த கண்ணப்பசங்க லாஜிக் பேசுவாங்க,
உங்களை அவர்கள் குழப்பி விடுவார்கள். அதனால பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது. வேதத்தை கொண்டு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்க அதான் அதாவது அப்படின்னு போனாலே புரிஞ்சுக்கணும். நீ வழி எடுக்கிறான்னு சொல்லி
எப்படி
அதாவது அதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படின்னு விளக்கத்துக்கு போனாலே
முடிஞ்சுக்கதோ அவர்கள் உண்மை குழப்பி விடுவார்கள். நபியே,
உஷாராக இருந்து கொள்ளுங்கள். அவங்க கேட்கல என்று சொன்னா அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் அவர்களை தண்டிக்க போதுமானவன். இப்படித்தான் மக்களிலே பெரும்பாலானவர்கள் பாவிகளாகத்தான் இருப்பார்கள் என்று கூறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50வது வசனத்திலும் முடிக்கும் போது சொல்கிறார், மடையர்கள் புத்தி இல்லாதவர்களின் சட்டத்தையா இந்த மக்கள் விரும்புகிறார்கள்?
ஜாஹிலுடைய சட்டம் எது? இஸ்லாமை தவிர உள்ள அல்லாஹ்வின் சட்டங்களை தவிர உள்ள ஏழைய சட்டங்கள் எல்லாம்
ஜாஹிலுடைய சட்டம். அதுவா இவர்களுக்கு பிடித்தமாக இருக்கிறது? மக்களுக்கு அல்லாஹுவை விட அழகிய சட்டத்தை ஒருவரால் கொடுக்க முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஈமான்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் உனது சட்டத்தை நான் மதிக்கிறேன், உனது சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் அழகிய சட்டம் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று ஒரு முஃமின் மனப்பூர்வமாக அந்த மனசாட்சியோடு அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு சான்று வழங்குவது அவனுடைய ஈமானிலே ஒரு பகுதி. மற்றவர்களின் சட்டங்களை அது எவ்வளவுதான் கவர்ச்சியாக இருந்தாலும் நவீனமாக தோன்றினாலும் சரி, அந்த சட்டத்திலே நமக்கு நன்மை இல்லை, அது தீமைதான் என்று அந்த சட்டத்தை குறித்து ஒரு முஃமின் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த காலத்துல அந்த சட்டம் கரெக்டா இருக்கு
நினைக்கிறேன்,
அவருடைய ஈமான் போய்விடும். அதற்கு பிறகு அவருடைய தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ அங்கீகரிக்கப்படாது. எதுவரை தௌபா செய்து அல்லாஹ்வுடைய சட்டம் தான் பொருத்தமானது என்று அவர் இக்ரார் உறுதிமொழி எடுப்பாரோ அதுவரை அவருடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஷஹாதாவை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய 10 காரியங்களில் ஒன்று என்ன? அல்லாஹ்வின் சட்டங்களை தவிர ஏனைய சட்டங்களை பொருத்தமான காலத்திற்கு ஏற்ற சட்டம் என்று நம்புவது ஷஹாதாவை முறித்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாத்து தருவானாக. நேர்வழி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிரந்தரப்படுத்தி தருவானாக. அகூலு கௌலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.